الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون
صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروه بطانا وقال صلى الله عليه وسلم ايضا وعلم ان ما اصابك لم يكن ليخطئك وما اخطاك لم يكن ليصيبك او كما قال صلى الله عليه وسلم فهل انيتم الله سبحانه وتعالى اورونك اورتاهم صلاه سلام இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து மனிதனை இந்த உலகத்தின் ஒரு பிரதிநிதியாக அமைத்து குறுகிய கால ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகம் என்பது அது சோதனை கூடம். உலகத்திலே ஒரு நிலைமை நிரந்தரமாக இருக்காது. காலை வரும் பொழுது மாலை வரும், பகல் என்று சொல்கின்ற பொழுது இரவு வரும். பகலும் நிரந்தரம் இல்லை, இரவும் நிரந்தரம் இல்லை. பசி சாப்பிடுகிறோம், தாகம் நிரந்துகிறோம், அதுவும் நிரந்தரமில்லை. சாப்பிடும் பொழுது பசி தீரும், ஜீரணமாகும் பொழுது மீண்டும் பசி வரும். அதுபோன்றுதான் கண்ணியமானவர்களே, காலாகாலம் வரலாற்று ரீதியாக உலகத்தை அல்லாஹ் இயக்கி வருகின்ற ஒரு முறைதான் வசில்கல் அம்சால் காலங்கள் நிகழ்வுகள் வரலாறுகள் அசம்பாவிதங்கள் சோதனைகள் என்று மாற்றி மாற்றி மக்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம், ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம். அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக தொடர் சோதனையிலே குறிப்பாக நாம் உலகளாவிய மக்கள் அகப்பட்டிருக்கிறோம். சோதனைகள் கண்ணியமானவர்களை வருவது நம்முடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக வேண்டி, நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க வைப்பதற்காக வேண்டி. சோதனையிலே சரியான பதில் அளிக்கின்ற பொழுது வகுப்பேற்றம் நடக்கும். தரம் உயரும். அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய சோதனையிலே நாம் சரியாக நடக்கின்ற பொழுது நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயரும். மூமின்களுக்கு முனாஃபிக்குகளுக்கும் இடையிலே வித்தியாசம், அல்லது இறை நிராகரிப்பாளர்களுக்கு இடையிலே வித்தியாசம் என்ன தெரியுமா? மூமின்களுடைய உதாரணம் இந்த வேளாண்மை போன்றது. அதாவது விவசாயம், காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் அந்த விவசாயம், அந்த கதிர், அந்த பயிர் வளைந்து கொடுக்கும். முனாஃபிக்குடைய உதாரணம் அல்லது ஒரு காஃபிருடைய உதாரணம், எங்குமே அசையாமல் நிற்கின்ற ஒரு உறுதியான பெரிய மரத்துக்கு உதாரணம். அதில் வந்த விஷயம் இந்த வேளாண்மை, காட்டடிக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு தன்னை வளைத்து நெளித்து அது நெகிழ்ந்து கொடுக்கின்ற பொழுது அது அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. பெரிய மரம் அப்படியே இருக்கும், அந்த காற்று அதை கலட்டி ஒரே அடியாக வேரோடு பிடுங்கி வீசி விடுவது போன்றுதான் சோதனைகளின் பொழுது மூமினுடைய முனாஃபிக்குடைய வித்தியாசம். முனாஃபிக் அவுட் ஆகினால் அது நிரந்தரமான வெளியேற்றம். மூமின் அப்படி அல்ல, நிலைமைக்கு ஏற்றவாறு சமாளித்து பொறுத்து சிரமங்களை சகித்து அடிபணிந்து பணிவோடு நடப்பார். இதுதான் நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயம். கண்ணியமான இப்பொழுது இறுதியாக நாம் சந்தித்த சில மாதங்கள் மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தோம், இயங்கிக் கொண்டிருந்தோம், கவலையோடு இருந்தோம், உள்ளம் கவலையால் என்ன குமுறிக்கொண்டிருந்தது. இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைத்து மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அதே சோதனையுடைய ஒரு தொடர் நம்முடைய நாட்டில் ஆரம்பித்திருக்கிறது. முதலாவது கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நம்முடைய சோதனையிலே நாம் உறுதியாக அதை எதிர்த்து போராடுவதற்கு நம்மை விட கடுமையாக சோதிக்கப்பட்டவருடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சில சோதனைகளை முன்வைத்தார்கள். யார் சொல்ல இப்படி கஷ்டம், இப்படி சிரமம், இப்படி என்ன நெருக்கடி என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் அமர்ந்து சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி சோதனை வந்தது, இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் உயிரோடு, உயிரோடு இரண்டாக அப்படியே பிளக்கப்பட்டார்கள், இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள், உயிரோடு இரும்பு சீப்புகள் வைத்து வாரப்பட்டன. அதோடு ஒப்பிட்டு உங்களுடைய சோதனையை பாருங்கள், அது சாதாரணமாக விளங்கும் என்ற அந்த பாணியில் நபியவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, பயம் அச்சம் சோதனை வருகின்ற பொழுது திடுக்கம் பதட்டம் ஒரு மோமினிடம் இருக்க முடியாது. செய்திகளையும் நாளாந்த என்ன பத்திரிகை தகவல்களையும் வானொலி தகவல்களையும் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்த்து மீடியாக்கள் ஒன்றை பத்தாக்கி 15, 20, 30 கை கால்களை வைத்து வரணிக்கின்ற பொழுது நம்முடைய ஈரக்குலை நடுங்கக்கூடாது. நாம் யார், யாரை நம்பியவர்கள், நம்முடைய ஈமானை இழக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, சபப் சில காரணிகளை, சில முயற்சிகளை, சில முறைகளை நமக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, ஆனால் அதை நம்பக்கூடாது, நம்பிக்கை அங்கே போகக்கூடாது. நான் உதாரணங்களோடு நான் முன்வைப்பேன் விடயங்களை. கண்ணியமானுடைய இப்படியான நோய்கள், இப்படியான பரவலான இப்படியான வியாதிகளுக்கு அரபியில் சொல்வார்கள் வபா. வபா என்றால் ஒவ்வொரு காலத்திலும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற, அல்லாஹ் அனுப்புகின்ற நோய். நோய்கள் உருவாகுவது கிடையாது, அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ் நோயை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் ஷிஃபாவை தருகிறான். எத்தனை மாதங்கள், நவம்பர் சென்ற வருடம் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்த இந்த தொடர் இன்று வரைக்கும் இவ்வளவு விஞ்ஞானிகள் வளர்ந்த உலகம், இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த உலகம், இவ்வளவு ஆய்வுகள் நிறைந்த உலகம், எந்த அறிவாளியால், எந்த வைத்தியத்துறை நிபுணரால், எந்த விஞ்ஞானியால் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? இதைத்தான் சொல்கிறோம், நோயை கொடுப்பவனும் அல்லாஹ், ஷிஃபாவை கொடுப்பவனும் அல்லாஹ். மருந்து பாவிப்பது சுன்னத். மருந்து குடித்தால் தான் அல்லாஹ் சுகம் தருவான் என்று அல்லாஹ்வுக்கு மருந்தை இணையாக்குவது கூடாது. ஐயப் அலைஹிஸ்ஸலாம், ஐயப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருத்தில் 17 வருடங்கள், இன்னொரு கருத்தில் 19 வருடங்கள், இன்னொரு கருத்தில் 21 வருடங்கள், ஏதோ 17 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு நோய் உடம்பிலே, ஒரு வகையான அவர்களுடைய உடம்பிலே ஒரு வகையான என்ன சொரிச்சல் போன்ற ஒரு நோய், தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். தெளிவாக விளங்க வேண்டும் விடயங்களை. கூட இருந்து பக்கத்தில் இருந்து ஊழியம் செய்தவர்கள் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மனைவி, மனைவி 17 வருடங்களுக்கு மேற்பட்ட தோல் நோய், பக்கத்திலே இருந்து கணவருக்கு மனைவி ஊழியம் செய்வதாக இருந்தால் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார்கள், மனைவிக்கு அந்த நோய் தொத்தியதா, மனைவி அந்த நோயில் தான் மூத்தாயினார்களா, ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயில் தான் மூத்தாயினார்களா? கனிம நம்பிக்கை தளர்ந்துவிடக் கூடாது. சில நம்முடைய திருப்திக்கு நம்முடைய முறைக்கு சில விடயங்களை பின்பற்றுவோம், சில விடயங்கள் குர்ஆன் ஹதீஸிலே அதுக்கு வழிகாட்டல் இருக்கின்றன. நோய் தானாக தொற்றுவது கிடையாது என்ற நம்பிக்கையில் தளரக்கூடாது. தொற்று நோய் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் இல்லை. ஆணித்தரமாக பதிய வையுங்கள், தொற்று நோய் என்பதற்கும் நோய் தொற்று என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொற்று நோய், நோய் தொற்று. ஒருவர் இருக்கிறார் கொழுத்தவர், கொழுத்த மனிதர், அவருக்கும் மெலிந்த ஒருவர் பின்னால் அவர் ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டு கொழுப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? கொழுத்த மனிதர், மனிதர் கொழுப்பது. தொற்று நோய் என்ற ஒரு பகுதியில் அதுவா வலாசியரா வலாஹாமா வலா சஃபர், பல கருத்துக்கள் அந்த ஆதித்து சொல்லப்படுகிறது. சஃபர் மாதத்தில் இருக்கிறோம். இதை ஒரு ஒரு வகையான ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது, பீடை மாதம், கருத்திரியும் பிடித்த மாதம். அப்படி அல்ல. கண்ணியமா, நமக்கு சிறந்த காலம் சிறந்த நாள் எது தெரியுமா? எந்த நாளில் நாம் ஃபஜ்ர் தொழுகிறோமோ அன்றைய நாள் நமக்கு நல்ல நாள். வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒருவர் சுபவுதராவிட்டால் அன்றைய தினம் பூராக முசீபத் பிடித்தவராகத்தான் இருப்பார். வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை நாம் அடைய அன்றைய தினத்தை சுபவு தொழுகையோடு, ஃபஜ்ர் தொழுகையோடு ஆரம்பித்திருக்க வேண்டும். இல்லாவிட தெளிவாக வருகிறது, அவர் ஃபஜ்ருக்கு ஃபஜ்ர் முடியும் வரைக்கும் தூங்கியதுமே அன்றைய தினம் இறுகிய உள்ளம் உள்ளவராக, ஒரு குழப்ப மனசுள்ளவராக, ஒரு வெறுப்புணர்வு உள்ளவராகத்தான் அன்றைய நாளை கழிப்பார். அனுபவத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு விளங்குவதில்லை. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? தொற்று நோய் என்பது ஜாஹிலியா காலம் என்று சொல்கிறோம், மடமை காலம். மடமை காலம் என்பது எந்த எந்த காலம்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த நாளிலிருந்து அப்படியே 150 வருடங்கள் பின்னால். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபியவர்களுக்கும் இடையிலே உள்ள முழுக்க மடமையான காலம் அல்ல, நபியவர்களுடைய நபித்துவத்துக்கு 150 வருடங்களுக்கு முற்பட்ட காலம் ஜாஹிலியா காலம். இதிலே உருவாகியதுதான் இந்த தொற்று நோய். தொற்று நோய் கண்ணியமானவர்களே, நோய் தொற்று வித்தியாசம். அது எந்த நோய் இந்த நோய் என்ற குறிப்பு கிடையாது. சண்டனை வரும் பொழுது கண்ணியமானவர்களே சில நல்லவர்களையும் தாக்கும், அது தீயவர்களுக்கு வருகின்ற தண்டனை நல்லவர்களையும் சேர்த்துத்தான் தாக்கும். அது சொல்கிறது நல்ல நண்பரோடு சேருவது, கஸ்தூரி வியாபாரியுடன் சேருவது போன்று. கஸ்தூரி தான் உனக்கு கிடைக்காவிட்டாலும் கஸ்தூரி வியாபாரியுடைய கஸ்தூரி வாடையாவது கிடைக்கும், நறுமணமே நறுமணத்தை நுகர்வாய். தீய நண்பருக்கு உதாரணம், அந்த குழந்தை தொழில் செய்யக்கூடிய தச்சன் இரும்பு உலகிலே இரும்பை உருக்குகின்றவருக்கு உதாரணம், நீ அவருடைய இரும்பு சூடுபடாவிட்டாலும் அது நேரடியாக நெருப்புப்படாவிட்டாலும் அந்த உஷ்ணம் உன்னை தாக்கும். இது சூழல் தாக்கம். கண்ணியமான விரோதிகளுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அந்த காலத்திலே அநியாயம் செய்த பனு இஸ்ராயலுக்கு இறக்கப்பட்ட வேதனை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா, தொற்று நோய் என்ற ஒரு வகையான நோய்கள் கிடையாது, ஆனால் நோய்கள் தொற்றும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இத்தனை வருடங்கள் நோயா இருந்தும் கூடவே ஊழியம் செய்த மனைவிக்கு தொற்றவில்லை. ஏன், அல்லாஹ் நாடுவது நடக்கும், அல்லாஹ் நடக்காது. லா யுஅதி மும்ரிம் அலா முஸே, சுகதேகிக்கு நோயாளி நோயுடையவர் தொற்றைப்படுத்த முடியாது. ஹதீஸ் லா யுஅதி மும்ரிதுன் அலா முஸே, மும்ரிதுன் நோயுடையவர், முஸே ஆரோக்கியம் உள்ளவர், ஆரோக்கியம் உள்ளவருக்கு நோயாளி அந்த நோய் தொற்றே தொற்றாது. ஹதீஸ் என்ன, எதற்கு இப்படி செய்கிறோம், நோய் சில வேளை அவருடைய நோயில் இருக்கின்ற, அவருடைய புண்ணில் இருக்கின்ற, அவருடைய காயத்தில் இருக்கின்ற, அவருடைய உடம்பில் இருக்கின்ற சில கிருமிகள், சில என்ன அவருடைய நோயுடைய சில என்ன அடையாளங்கள், நோயுடைய சில எச்சங்கள் இன்னும் படலாம், பட்டுவதன் மூலம் அல்லாவுடைய நாட்டமும் சேர்கின்ற பொழுது அந்த இடத்துல அவருக்கு நோய் வரலாம். இதுதான் நம்பிக்கை தவிர, அவருக்கு பகல் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நோய் வரும் தொட்டிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது இருக்கக்கூடாது. ஏன் இடைவெளி விடுகிறோம், ஏன் மாக்கணிகிறோம், கேள்வி வரும். எனவே நமக்கு மறைவான இயல்பு கிடையாது, நம்மால் என்றதை நாம் செய்கிறோம், மற்றவை அல்லாவிடம் பொறுக்கக்கூடியதான் தவக்குள். தவக்குளிக்குதான் அர்த்தம், ஒரு விடயத்தை செய்யாமலே விடுவதல்ல தவக்குள், செய்துவிட்டு அல்லாவிடம் நம்பிக்கை விடு. வித்தை நாட்டிவிட்டு விவசாயம் செய்துவிட்டு தான் அறுவடை செய்ய வேண்டுமே தவிர, விதைக்காமல் வேளாண்மை செய்யாமல் அறுவடை எதிர்பார்ப்பது தவக்குள் அல்ல. வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்ததில் லாபத்தை அல்லாவிடம் எதிர்பார்க்கிறோம், கணவன் மனைவி ஒன்றிணைந்து விட்டு குழந்தை அல்லாவிடம் எதிர்பார்க்கிறோம், திருமணமே முடிக்காமல் எனக்கு குழந்தை வேண்டும் என்று துவா கேட்பது தவக்குள் அல்ல. திருமணம், அதுக்கு பின்னால் எதிர்பார்ப்பு குழந்தை. இது போன்றுதான் ஒரு சஹாபி வந்தார், யார சொல்லலாம், ஒட்டகத்தை சவக்குழுக்குரிய உதாரணம், ஒட்டகத்தை அப்படியே நிறுத்தி அதை கட்டிவிட்டு, அதனுடைய மூக்கணங்கையோ அல்லது கழுத்தில் உள்ள கயிறையோ கட்டிவிட்டு அல்லாவிடத்தில் பொறுப்பு கொடுக்கவா, அல்லது ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு விட்டு நம்பிக்கை அல்லாவிட பொறுப்பு கொடுக்கவா சொன்னா, அந்த ஒட்டகத்தை நீ முதலில் கட்டு, அந்த கட்டுவது உனக்கு உன்னால் முடியுமானது. வாகனத்தை பைக்கை நிறுத்தி பைக்கிலே கீயையும் வைத்து விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் போவது தவக்குள் அல்ல. கீயை ஹேண்டில் லாக் பண்ணி, என்ஜினை ஆஃப் பண்ணி, டோர் லாக் பண்ணி, ரிமோட்டையும் கீயையும் எடுத்துக்கொண்டு போவது, அதுக்கு பின்னால் வருகின்ற ஆபத்தை விட்டும் நீ பாதுகாரு, அதற்கு பின்னருடைய வாகனம் திருட்டு போவதற்கு நீ பாதுகாரு. என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன் யா அல்லாஹ், உன்னால் முடிந்தது இதற்கு பின்னர் ஆரம்பம். இதான் தவக்குள். கீயையும் வைத்து விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அதுவல்ல தவக்குள். அதுதான் கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சம்பவம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் எதை கொண்டு சுகம் கொடுத்தான், எதை கொண்டு சுகம் கொடுத்தான், தண்ணீர், வெறும் நீர், இரண்டு வகையான நீரை காட்டினான் அல்லாஹ். ஒரு நீரில் அல்லாஹ் ஒரு நீர் ஊற்றண்டும் வருகிறது, கிணறண்டும் வருகிறது நீர், இந்த தண்ணீர் இதில் குளிங்கள், உடம்பை நினைத்துக் கொள்ளுங்கள், வெளிப்பாவனை, இந்த நீரை அருந்துங்கள், 17, 18, 19, 20 நோயை அல்லாஹ் அந்த காலத்தில் வைத்தியம் செய்தார்கள், அனுமதிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி வைத்தியம் செய்தார்கள். ஒரு நபியாக இருந்து, ஒரு ரசூலாக இருந்து, பொறுமையாக இருந்து கண்ணியமன் அந்த நோய் சுகமடைந்தது. தண்ணீரை கொண்டுதான் நல்லா சுகம் கொடுத்தான். எத்தனை மருந்துகள் பாவித்திருப்பார்கள், மருந்து பாவிக்க கூடாது என்பதல்ல, சதாவோ மருந்து பாவியுங்கள், ஹதீஸ் மருந்து பாவியுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கிறார், அல்லாஹ் வைத்திருக்கிற மருந்தை இந்த மருந்து தொடர்ந்து அந்த நோயுடைய மருந்தும் அந்த நோய்க்குரிய சிகிச்சை சரியாக செட் ஆகின்ற பொழுது சுகம் கிடைக்கும். அல்லாஹ் அப்படி வைத்திருப்பார், அந்த நோய்க்கு இவர் இந்த மருந்தை பாவித்து சுகம் கிடைக்கும் என்ற அல்லாஹ் நாட்டம் இருக்கும், அவர் அந்த மருந்தை பாவிப்பார் சுகம் கிடைக்கும். சிலவேளை கனிமனை சில நோய்களுக்கு 5000, 10000 செலவழித்திருப்பார். உதாரணமாக ஒரு காலையில் ஒரு புண்ணு வந்திருக்கும், பதினையாயிரம், இருபதினாயிரம், முப்பதினாயிரம், போய் வருவதற்கு இரண்டாயிரம், மூவாயிரம் என்று இருபத்தைந்து முப்பதினாயிரம் செலவழித்து மருந்து கட்டியும் பொன்னாறவில்லை. கமே கிளினிக்கிலே போய் 250 ரூபாய்க்கு மருந்து கட்டியிருப்பார், சுகமாக இருக்கும். இதான் அல்லாஹ். 25,000 செலவழித்த மனிதருடைய சிபாவை 250 ரூபாய் செலவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்புவோம். இதனுடைய நம்முடைய ஆபத்துக்களை, ஆபத்துகள் வருகின்ற இடங்களை தவிர்ந்து கொள்வது ஒரு மனிதனுடைய, ஒரு மோமினுடைய ஹிஃபுல் நஃப்ஸ் இருக்கிறது. உயிரை, தன் உயிரை தான் காப்பது, ஆபத்துகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது பரந்த ஐ ஒவ்வொரு கடமை. அந்த அமைப்பிலே கண்ணியமான இந்த உடம்புடைய ஆரோக்கியம், உடம்புடைய ஆபத்துகளை விட்டும் நாம் தற்காலுகாத்துக் கொள்வது இஸ்லாமிய சில வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணம், இரவு தூங்குகிறோம். தூக்கத்திலே நாம் எங்கேயும் நம்முடைய கைப்பட்டது, எந்த இடத்தை தொட்டோம், நம்முடைய கையை என்னென்ன விசஜந்துக்கள் என்ன நுகர்ந்து சென்றன, எந்த விசஜந்துக்கள் நம்முடைய கையை ஏதாவது பற்றி சென்றன என்று நமக்கு தெரியாது. இஸ்லாம் எப்படி சொல்கிறது பாருங்கள், எழுந்து உட்கார்ந்தவுடன் கையும் கழுகாமல் வாயும் கழுகாமல் சாப்பாடு குடிப்புக்கு போக வேண்டாம். முதலாவது என்ன செய்யுங்கள், ஒருவர் காலையில் எழுந்தால் அவர் முதலாவது தன்னுடைய இரண்டு கைகளையும் நன்றாக கழுகிக் கொள்ளுங்கள். அவருக்கு தெரியாது அவருடைய கை எங்கு இரவில் உலாத்தியது என்று. இஸ்லாம் தற்பாதுகாப்பு. இரவில் தூங்குகின்ற பொழுது எப்படி சொல்கிறது இஸ்லாம் பாருங்கள், இரவில் தூங்குகின்ற பொழுது கண்ணியமானே உங்களுடைய விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள். லாம்புகளை, மசாபி என்ற வார்த்தை இருக்கிறது, மசாபி மிஸ்பா, அது விளக்கெண்ணை ஊற்றுகின்ற லாம்பாக இருக்கலாம், விளக்காக இருக்கலாம், அது மின்சாரத்தில் வேலை செய்கின்ற இயங்குகின்ற மின் விளக்காக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் பொருந்து மிஸ்பா. லாம்புக்கு சொல்வது அரபியில மிஸ்பா. உங்களுடைய விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள் சொல்கிற இஸ்லாம். ஏன், அது மின் விளக்கு பாவித்த காலம், அந்த மின் விளக்கை எலி போன்ற இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற, பிரச்சனை ஏற்படுத்துகின்ற இந்த பிராணிகள், இந்த ஊர்வன வசுக்கள் அதை புரட்டி அந்த ஊர்வ அந்த வீட்டை எரித்து விடலாம். கனிமலை அடுப்பையும் நோக்காமல் விளக்கையும் அணைக்காமல் நான் தூங்குவேன் நல்லா பார்த்துக் கொள்வான், இல்லை உங்களால் முடிந்ததை அணைத்து விட்டுப்படுங்கள். இதுதான் முயற்சி. அதேபோல உணவு பாத்திரங்களை மூடி வையுங்கள், உணவு பாத்திரங்களை மூடி வையுங்கள். என்ன சொல்றது, உணவு பாத்திரங்களை கட்டாயம் மூடி வையுங்கள். ஏன் தெரியுமா, வருடத்தில் ஒரு நாள் இருக்கிறது, அது எந்த நாள் குறிப்பில்லை, வருடத்தில் ஒரு நாள், அந்த நாளில் உலகுக்கு பரவலான ஒரு நோய் இறங்கும். எந்தெந்த பாத்திரங்கள் மூடப்பட்டிருக்குமோ அந்த பாத்திரத்துக்குள் அந்த நோய் இறங்காது. எப்படி இஸ்லாம், உணவை மூடி பாதியுங்கள். ஹோட்டல்களிலே திறந்து கொண்டு உணவுகளை திறந்து போடுவது இஸ்லாத்துக்கே மாற்றமான செயல். அதை வாங்கி தின்னுவது, சாப்பிடுவது ஆரோக்கியம் எல்லா இடத்துக்கும். வீட்டு சமையலறையில் மாத்திரமல்ல, உணவகம் நடத்துகின்றவர்களும் இதை பேண வேண்டும். முஸ்லீமாக இருந்தால் பேணத்தான் வேண்டும், சுத்தம் பேண வேண்டும். இஸ்லாம் சரி கண்ணியமானவர்கள், இப்பொழுது நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். பரவலான ஒரு நோய்க்கு அரபியிலே சொல்வது வபா. இது பல வகையான நோய்கள் அந்த காலத்தில் இருந்தன. ஒருவர் வந்தார், ஒட்டகத்துக்கு ஒரு வகையான சொறி பிடிக்கும், ஒட்டகத்துக்கு அந்த ஒட்டகம் ஜரபன் சொல்வார்கள், ஒரு சொரிச்சல் நோய் பிடிக்கும். ஜாகிரியா கால நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த ஒட்டகத்துக்கு நோய் பிடித்தால் அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள், அந்த ஏனைய ஒட்டகங்களுக்கும் அது தொத்திவிடும், நோய் தொற்றும் சொன்னார். தொற்று நோய் இல்லை என்று சொல்லவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டரபி வந்து கேட்டார், யார் சொல்றது ஒட்டகத்துக்கு, ஒரு ஒட்டகத்துக்கு சொறி பிடிக்கிறது, அந்த ஒட்டகத்திலிருந்து இன்னொரு ஒட்டகத்துக்கு தொற்றுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விவாத பாணியிலே அவரிடம் அவருக்கு பதில் சொன்னார்கள், சமன் அஜல் அவன், சரி ஒரு ஒட்டகத்துக்கு நோய் சொறி நோய் பிடித்து அந்த ஒட்டகத்தின் மூலம் ஏனைய ஒட்டகங்களுக்கு தொற்றுகிறது என்றால் முதலாவது நோய் பிடித்த அந்த ஒட்டகத்துக்கு யார் நோயை உண்டு பண்ணியது? அல்லாஹ். அல்லாஹ் நாடினா நடக்கும். சரி, இதோருடைய தொழுநோய், தொழுநோய் ஜுதாம், அரபியில ஜுதாம் என்றது. தொழுநோய் உள்ளவருக்கு பேர் மஜுது. அது உடம்பு ஒரு வகையா தோல் கருகி, தோல் ஒரு வகையான நிறம் மாறி, தொண்டுனா கலண்டு விழுந்து வித்தியாசமான ஒரு குஷ்டரோகம் என்று சொல்லுவார்கள். இந்த நோய் அந்த காலத்தில் ஒரு பாரிய ஒரு வியாதி. அந்த நோய் உள்ளவர், அந்த நோய் உள்ளவருடன் நபியருடைய இரண்டு நடைமுறை, இரண்டு வகையான நடைமுறை. ஒன்று, தொழு நோய் உள்ளவரை கண்டால் விரண்டோடுங்கள், சிங்கத்தை கண்டு விரண்டோடுவது போன்றது. இது உங்களுடைய முயற்சி. உங்களால் அவருக்கு பக்கத்தில் நெருங்கி அவருடைய உடம்பில் இருக்கின்ற ஏதாவது உங்களுடைய உடம்புக்கு வந்துவிடாமல் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஈமானை இழக்காமல் என்ன ஒரு நிகழ்வு இருக்கிறது? ஒரு தொழுநோய் உள்ள மனிதரை நபி அவர்கள் தன்னுடைய சகனிலே உட்கார வைத்து சாப்பிட்டார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? நோய் தொற்றுவதாக இருந்தால் என்னுடைய சகனிலே சாப்பிட்ட எல்லோருக்கும் தொற்று இருக்கும். அல்லாஹ் நாடினால் உருவாகும். அல்லாஹ் நாடாமல் ஒருவருடைய நோய் நம்மளுடைய தொற்றாது. இது யாருக்கு தெரியுமா? இவர் இந்த நோய் உள்ளவர் என்று உறுதிப்படுத்தப்பட்டவருடன், இந்த நோய் உள்ளவர், நூற்றுக்கு நூறு இந்த நோய் உடையவர் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னதென்றாமல் காண்கின்ற எல்லோரையும் சிங்கத்தை போன்று ஓடுவதல்ல. இது நடைமுறை சட்டங்களை பேணத்தான் வேண்டும். அதற்கும் ஒரு பலவீனமான ஒரு அதிசன் வந்திருக்கிறது. தரமான தரமுயர்ந்த ஒரு அதிசல்ல, அறிவிப்பாளர் பலவீனம் இருக்கிறது. தொழுநோய் உள்ளவருடன் நீங்கள் பேசும் பொழுது ஒரு ஈட்டியுடைய அளவு இடைவெளி விட்டுக் கொள்ளுங்கள். அது தொற்று நோய் அல்ல, அவருடைய அந்த அவருடைய சிகிச்சையிலே உள்ள கோளாறு, அவருடைய சுத்தத்திலே உள்ள கோளாறு, அவர் ஏதாவது அவருடைய அந்த நோயை பராமரிக்கின்ற உள்ள கோளாறினால் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள், ஆபத்துக்கள் அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல் நடந்துவிடக் கூடாது. இடைவெளி விட்டுக் கொள்ளுங்கள். அதுக்கு வழிகாட்டல் இருக்கிறது. அது வேறு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, இஸ்லாம் சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் சொல்லணும், ஒரு நபர் வந்தார் பை அசைய உடம்படிக்கை நபியுடன் கையை பிடித்து பை அசைவது. சகி கோத்திரத்தை சேர்ந்த மனிதர், தூரத்திலே நபியவர்கள் அருகில் அவர் வர முன்னர் தொழுநோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டவர், தொழுநோய் உள்ளவர் என்று தெரிந்தவர். தொழுநோய் அப்ப கண்ணியமான, தொழுநோய் ஒரு ஆபத்தான ஒரு நோய். அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவரோடு புழங்கியவர்கள், சபையில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் தொத்தி இருக்க வேண்டும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை. அது நபியவர்கள் சபையிலே வருவதனால் மக்கள் அறிவறுப்பார்கள், மக்கள் அவரை ஏளனமாக பார்ப்பார்கள், அவரை வெறுப்போடு பார்க்கின்ற அவருடைய மனசோடையும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. சபையிலே அவர் வருவதால் அவருக்கு அசம்பம், அவருக்கு அசௌகரியம். எனவே நீங்கள், உங்களுக்கு நாங்கள் தூரத்திலிருந்தே உடன்படிக்கை செய்துவிட்டோம், நீங்கள் போகலாம், அவரை அனுப்பி கண்ணியமாக அனுப்பிவிட்டார்கள். இப்படியெல்லாம் நிகழ்வுகள் கண்ணியமானதிலே நம்முடைய ஈமான் எந்த இடத்துல நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, பயப்படக்கூடாது, தளரக்கூடாது. இஸ்லாம் எப்பொழுதுமே எந்த விடயத்தையும் கண்ணியமானவர்களே அல்லாஹோடு இணைக்க சொல்கிறது. அல்லாஹோட விடயத்தை இணைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக அமையும். சில நபிமார்கள் கூட, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தொடர்பை அந்த இடத்திலே விட்டதனால் சில அவர்கள் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான சில முடிவுகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு காப்பது எப்பொழுதுமே கண்ணியமான, எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்புடன் அதை நாங்கள் முன்வைப்பது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரமாண்டமான ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு ரசூல். பொருள் சொன்னார்கள், 100 மனைவிமாரோடு இன்று இரவு நான் ஒன்று சேருவேன். அவர் பல மனைவிமார் கொடுக்கப்பட்டது. 100 மனைவிமாரோடு சேருவேன், எல்லா மனைவிமாரும் குழந்தை பெற்றிருப்பார்கள், எல்லா குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்கின்ற தியாகிகளாக வருவார்கள். நல்ல வேண்டும் படிப்பினை பாருங்க, நான் சொல்கின்ற படிப்பினைதான். 100 குழந்தைகள் பிறக்கும், 100 மனைவிமாக நினைவே, 100 குழந்தைகள் பிறக்கும், 100 குழந்தையும் என்ன நீயத், என்ன எண்ணம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்க்கையை தியாகம் செய்கிற தியாக சங்கல்களாக வருவார்கள். நல்ல விடயம், நல்ல நீயத். கண்ணியமானவர்களே, எந்த மனைவிக்கும் குழந்தை பிறக்கவில்லை, கற்பமாகவே இல்லை. 99 மனைவிமார்கள், ஒரே ஒரு மனைவி கற்பம் தரித்தார். அந்த மனைவி குழந்தை பெற்றெடுத்தார், குறை மாத குழந்தை. யாருக்கு நடந்த நிகழ்வு? நபி ஒரு ரசூல் அல்லாவோடு இணைக்கவில்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் சொல்லாததனால் ஒரு நபிக்கே எதிர்பார்த்த முடிவு கிடைக்கவில்லை. குர்ஆன் என்ன சொல்கிறது? நாளை அடுத்த நிமிடம், அடுத்த செகண்ட் ஒரு விடயத்தை நீங்க செய்வது, பேசுவது, ஏதாவது செய்ய போகிற இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். சூரத் கஹ்ஃபில் வருகிறது, ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا يشاء الله. நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்ஃப் சூரத் வந்த நிகழ்வு. கஹ்ஃப் வாசிகள் எத்தனை பேர்? கருத்து வேறுபாடு. சூரத் கஹ்ஃபில் குறைவாசிகள் எத்தனை பேர்? நபியோட வந்து கேட்டார்கள், தெரிந்து கொள்ள கேட்டார்கள். கண்ணியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நாளை சொல்கிறேன். நமது நபி, அன்புக்குரிய நபி, அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்லலாம், நாளை சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவு 2 வாரங்கள் வகி வரவில்லை. பயந்து விட்டார் நபி அவர்கள். என்ன நடந்து விட்டது எனக்கு? நான் என்ன செய்து விட்டேன் அல்லாஹ்வுக்கு? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியபடி இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவியின்படி சொல்கிறேன் என்று சொல்லாததனால் 2 வாரங்கள் வகை வரவில்லை. 2 வாரங்களுக்கு பின்னால் உணர்ந்து அதை மாற்றிக்கொண்ட பிறகுதான் வந்ததென்றால், எங்கள் அல்லாவோடு இணைப்போம், எல்லா விடயங்களும் அல்லாவோடு தொடர்படுத்துவோம். ஈமான் இல்லாதவன் பேசுகின்ற பேச்சை போன்று நாம் பேசக்கூடாது. ஈமான் இஸ்லாம் இல்லாதவன் ஒன்றை எப்படி உலகக்கு அறிமுகப்படுத்துகிறானோ அதை அப்படியே உள்வாங்கி பயந்து நடுங்க கூடாது. தைரியம் வேண்டும். எந்த கட்டத்திலும் எதற்கும் அல்லாஹ் நாடியே நடக்கும் என்ற தைரியம் வேண்டும். ஆனால் சில முறைகளை, சில கட்டுப்பாடுகளை, சில என்ன ஆரோக்கிய சுகாதார முறைகளையும் பேணிக் கொள்ளத்தான் வேண்டும். அந்த நம்பிக்கையை இழக்க கூடாது. இப்பொழுது கண்ணியமானே, போதிய அளவு நான் இஸ்லாத்துடைய தற்காப்பு முறைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆரோக்கியத்தை உயிரை பாதுகாக்கின்ற முயற்சிகள் எப்படி இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயங்களை முன்வைத்தேன், தொற்று நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை முன்வைத்தேன், அந்த நோயாளிகளுடன் நபியோர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை முன்வைத்தேன். கண்ணியமான இறுதியாக நம்முடைய நாளாந்தம் சில விடயங்களை, சில நடைமுறைகளை, சில ஓதல்களை நம் ஓதி வந்தால் அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான். காலை மாலை சில ஓதல்கள் இருக்கின்றன, சின்ன சின்ன துவாக்கள் நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, நிச்சயமாக உதவி கிடைக்கும், நிச்சயமாக உதவி கிடைக்கும். எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம், ஏதோ ஒரு துவா, ஏதோ ஒரு சதக்கா, ஏதோ ஒரு அமரவர்களை பாதுகாத்திருக்கும். சில விபத்துக்களை பார்ப்போம், வாகனத்தை பார்த்தால் ஜனாசா அது உடம்பு பூர்த்தியாக கிடைத்திருக்குமா அல்லது உடம்பு அப்படியே முகவரி இல்லாமல் போயிருக்குமா என்று சிந்திப்போம். வாகனம் அப்படி இருக்கும், வாகனத்தில் பிரயாணம் செய்தவர் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். சில வாகனங்களை பார்ப்போம், வாகனத்திலே கீறல் கிடையாது, ஆள் மௌத்து. இப்படித்தான் கண்ணியமானே, இதை கொண்டுதான் நடக்க வேண்டும், அப்படி அதை கொண்டு நடக்க வேண்டும் என அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்பொழுது நான் சொல்லுகின்ற சில துஆக்கள், பாடமானதை ஓதி வருவோம், பாடம் இல்லாத விடயங்களை பாடமாக்கி ஓதுவோம், மனதிலே பதிய வையுங்கள். கண்ணியமான சிறிய ஒரு துவா இருக்கிறது, அதனுடைய சிறப்பு விளங்கி மனதிலே பதித்தோம் என்றால் அதை விட மாட்டோம். எல்லோருக்கும் பாடம் அந்த துவா, இங்க இருக்கிற எல்லோருக்கும் அது பாடம். நாம் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பஸ்தர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லோருக்கும் இதை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும், அமல் உருவாக்க வேண்டும். பிள்ளைகளை பாடசாலை அனுப்புகிறோமா, இந்த துவாவோடு தான் வீட்டை வழியாக்க வேண்டும். பிரயாணத்தை ஆரம்பித்தோம், இதை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் துவாவை. தெரிந்த துவா நம்பிக்கையோடு ஓதி பயன் கண்டிருக்கிறோமா? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். யாருக்கு பாடம் இல்லை? எத்தனை தடவை ஓதுகிறோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சில இடங்களை சேர்கிறது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த மூன்று பகுதி பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா பொதுவானது, எதை செய்கிறோமோ அது பிரயாணம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பிரயாணத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு வெளியேறுகிறேன், கடைக்கு செல்கிறேன், டிரைவ் பண்ணுகிறேன், தொழில் செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன். அல்லாஹ்விடமே முழு விடயங்களையும் பொறுப்பு கொடுத்து விட்டேன். தவக்கல் சுவாரல்லா ஒரு பாவத்திலிருந்து தவறிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு நன்மையை செய்வதற்கும் ஆற்றல் சக்தி அல்லாஹ்வின் மூலம் தான் கிடைக்கும் என்ற துஆவை ஓதிக்கொண்டு ஒருவர் போனால் மூன்று விதமான பதில் கிடைக்கும். குஃபீத்த பிஸ்மில்லா என்று சொன்னதுக்கு பதில் தெரியுமா? குஃபீத்த, உங்களுடைய சகல விடயங்களும் அல்லாஹ்வினால் பொறுப்பெடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு அல்லாஹ் காஃபி, அல்லாஹ் போதுமானவன். யார் மலக்குமார்கள் பதில். அல்லாவிட முழுவடையங்களை பொறுப்பு கொடுத்து விட்டேன். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, உங்களுக்கு சேஃப்டி கிடைத்து விட்டது, உங்களுக்கு நீங்க சேஃபாக போகலாம். இதே வார்த்தையை நாங்கள் வக்கீல் ஆதா பெண்ணா ரோதிக்கிறோம். வக்கீல் ஆதா பெண்ணா நரக வேதனை விடங்களை பாதுகாரு. புக்கீச்ச உங்களுக்கு நல் நேர் வழி காட்டப்படும், நீங்கள் போகின்ற விடயம் சரியான சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓதுவதுதான் முக்கியம், பாடம் தான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஓதுவோம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை அறியாமல் நமக்கு பக்கத்திலே இந்த நோய் என்ன, இந்த நோய் என்ன, எவ்வளவு பெரிய நோயாளி வந்து அமர்ந்து சென்றாலும் இந்த துஆ நமக்கு பாதுகாப்பு. இரவு தூங்குகின்ற பொழுது அரபியின் அதிசயத்தை சொல்லி நேரமிடம் கொடுக்க நான் விடையேற்றி சொல்கிறேன். ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு தூங்குங்கள் ஹதீஸ். காலை வரை ஒரு மலக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி. யாரு வர முடியும்? விஷயம் என்ன முடியுமா? இந்த சரியாக நம்பிக்கையோடு ஆயத்துல் குர்சி ஓதினால் ஒரு நெலும்பு நம்மை குத்தாது, குத்த முடியாது. நெலும்பு குத்துகிறது என்றால், நெலும்பு நம்மை தீண்டுகிறது என்றால், நம்முடைய ஆயத்து குறிச்சு ஓதப்படவில்லை. ஓதியது ஈமானோடு யக்கீனோடு ஓதப்படவில்லை. மலக்கை தாண்டி நெலும்பு கொட்டுமா? மலக்கு அந்த இடத்தில் வருவதற்கு தகுதியான ஆயத்து குறிச்சியாக இருக்க வேண்டும். சரியான உச்சரிப்போடு கருத்தை விளங்கி நம்பிக்கையோடு எந்த ஆபத்து காலை வரை நீங்கள் எலும்பும் வரை உங்களுக்கு செக்யூரிட்டியாக ஒரு மலக்கு நியமிக்கப்படுகிறார். அவருடைய டியூட்டி உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை செய்வது. ஆயத்து குறிச்சு ஏராளமான சிறப்பு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவருடைய இதை முன் வைத்தது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அபூ சயீத் குதுரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களுக்கு எந்த வருத்தம் வந்தாலும், எந்த நோய் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், உடலியல் ரீதியாக எந்த சோர்வு வந்தாலும், எந்த வருத்தம் வந்தாலும், அந்த நோயை அந்த வருத்தத்தை சொல்லி அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவார்கள். எப்பொழுது குல் ஔது பிரப்பில் ஃபலக், குல்லாவது ரப்பின்னா இரண்டு சூறாக்களும் இறங்கியனவோ அன்று முதல் நபி அவர்கள் எந்த வருத்தம், எந்த நோய், எந்த முசீபத், உடலியல் ரீதியான எந்த பிரச்சனை வந்தாலும் குல்லாவது பிறப்பில் பல குல்லாவது ரப்பின்னாசை ஓதி தனக்குத்தானே ஊதிக்கொள்வார்கள். இன்னும் ஒருவர் நமக்கு ஓதி ஊதுவதை விட நமக்கு நாமே ஓதி ஊதுவதுதான் முதல் சரம். யாருக்கு பாடமில்லை? குல்லதுல பிள குல்லதுல பின்னா எத்தனை நோய்களுக்கு ஓதினோம், எத்தனை நோய்களை குணப்படுத்தினோம், எத்தனை வருத்தங்களை இல்லாமல் ஆக்கினோம். ஒரு சகாபி வந்தார், யார சொல்லுங்க, சரியான வருத்தம், சரியான கடுப்பு, இந்த இடத்து கடுக்குகிறது, வாருங்கள் உட்காருங்கள். நபியவர்கள் கையை வைத்து ஓதி விடுவது பெரிய பறக்கத்து தான். நீங்கள் நீங்கள் உங்களுக்கே ஓதிக்கொள்வது சிறந்தது. அது நபி பக்கத்தில் இருந்தாலும் சொன்னார்கள், கையை ஏறுங்கள், உங்களுடைய கையை வருத்தம் உள்ள இடத்தில் வையுங்கள். தீராத தலைவலி, தீராத நெஞ்சுவலி, மருந்து பாதிப்போம், அல்லாஹ் அனுமதித்த விடயம் சுன்னத். அதைவிட பாபுல் துஆ, கையை வைத்து பிஸ்மில்லா மூன்று தடவை, பிஸ்மில்லா மூன்று தடவை, أعوذ بعزة الله وقدرته من شر ما أجد وأحاضر ஏழு தடவைகள் ஓதிவதுங்கள். வருத்தம் குறையவில்லையா? மீண்டும் பிஸ்மில்லா மூன்று, மீண்டும் ஏழு தடவை. வருத்தம் விடவில்லையா? மீண்டும் மீண்டும் ஓதும் முறை என்ன? பிஸ்மில்லா மூன்று தடவை. இந்த துவா ஏழு தடவைகள். ஒரு தடவை ஓதிவிட்டு நிறுத்துவதல்ல, ஓதிக்கொண்டே இருப்பது ஏழு ஏழு தடவைகள். அல்லாவுடைய சக்தி, இன்னும் இருக்கிறது அல்லாவுடைய கண்ணியத்தை கொண்டு பாதுகாத்திருக்கிறேன். குதிரத்தை அல்லாவுடைய ஆற்றல் சக்தியை கொண்டு நான் இப்பொழுது உணர்கின்ற இந்த வருத்தம், நான் இப்பொழுது பயப்படுகின்ற இந்த நோயை விட்டும் அல்லாவுடைய பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓவினால் கண்ணியமான இந்த வருத்தம் போகும் என்றார்கள். எந்த இடத்தில் யாருக்கு என்ன வருத்தமோ இந்த துவாவை நம்பிக்கையோடு உள்ளத்தால் கண்ணியோடு சோதி பாருங்கள், உங்களுடைய தலைவலி தீரும், வயிற்று வலி தீரும், மூட்டு வலி தீரும். குறைந்தபட்சம் நமக்கு மனம் இடம் கொடுக்காவிட்டால் அந்த கிருமியை பூசும் பொழுதாவது ஓதுவோம். கிருமியை நம்பி இருக்கிறோமே, அந்த கிருமியை பூசும் பொழுது துவாவோடு பூசுவோம், தலையை பிடித்துக் கொண்டு பூசுவோம். கன்னிமல்லி நபியவர்களுக்கு ஏதாவது வருத்தமா? ஜிப்ரீலைஸ்லாம் வருவார்கள், அல்லாவிடம் துவாவை கொண்டு வருவார்கள். ஒரு முறை என்ன வருத்தமா? இதுவரை துவா கொண்டு பிடித்துக் கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. பிஸ்மில்லா யார்த்தீக், அல்லாவுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன். மின்குல் ஷைன் உதீக், உங்களுக்கு நோவினை தரக்கூடிய, வருத்தம் தரக்கூடிய அனைத்து கெடுதிகளை விட்டும் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன். பிஸ்மில்லா மின்குல்லின் எல்லா பொறாமைக்காரருடைய கண்ணூரை விட்டும், பொறாமையை விட்டும், எல்லா ஆத்மாக்களுடைய என்ன கண்ணூறுகள், என்ன ஆபத்தான பார்வைகள், விளைவுகளை விட்டும் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் என்று ஜிபேலை ஓதி பார்ப்பார்கள். அதை நபியர்கள் மக்களுக்கு ஓதி பார்ப்பார்கள், சுகமாகிவிடும் நம்பிக்கை. அலஹிபில் பக்தரப்பண்ணா, இந்த சிரமத்தை நோயை அகற்றிவை. ஹிஸ்ரி அந்த ஷாபி, நீதான் ஷிஃபா கொடுக்கக்கூடியவன். ஷிஃபாவை நிவாரணத்தை தா. அனுபவிப்போம். இறுதியாக கால சூழ்நிலை கேட்ட ஒரு சில துவாக்களை சொல்லி முடிக்கிறேன். கனிமனு தைரியமாக நம்முடைய வேலைகளை, சத்தங்களை பேணி, சுகாதார வழிகாட்டல்களை பேணி, முறைகளை பேணி, நம்முடைய தைரியத்தை இழக்காமல், ஈமானை இழக்காமல் சாதாரணமாக நாம் செய்வோம். வெளியில் செல்வதற்கு அனுமதி இருக்கின்ற நம்ம தேவை அத்தியாவசி போய் வருவோம், முறைப்படி போவோம், இடைவெளிகளை விடுவோம், நமது என முகமுடிகள் அணிந்து கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த துவாக்கள் அதைவிட பெரிய பாதுகாப்பு என்பதை, சில வேளை இதை நாம் அணிந்தும் இடைவெளி விட்டும் நம்மை தாக்கலாம், ஆனால் துவா பாதுகாக்கும். அல்லாஹ்வின் யாவதிக்கு மேல் பரஸ் வல் ஜுனூன் வல் ஜுதாம் வமின் சையில் அஸ்காம், இந்த தொழுநோய், தோல்நோய், குஷ்டரோகம், பைத்தியம், புத்தி பேதம், அதே போன்று குஷ்டரோகம், ஏனைய தீய நோய்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஒரு துவா. அல்லாஹ்வ ஜன்னிபனி முன்கராத்தில் அக்லாக் வல் அஃஆல் வல் அஹ்வா வல் அதுவா, யல்ல கெட்ட குணங்களை விட்டும், கெட்ட செயல்களை விட்டும், கெட்ட ஆசைகளை விட்டும், கெட்ட நோய்களை விட்டும், பாரி ஆபத்தான நோய்களை விட்டும், அதுவா அதுவா என்ற நோய்கள், அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு சமயம் யார் ஓதுவாரோ, ஒவ்வொரு நாள் காலை மாலை மூன்று தடவை, காலையில் ஓதினால் மாலை வரை, மாலையில் ஓதினால் காலை வரை, எந்த ஆபத்தும் நெருங்காது. ஓதுவோம். துவாக்கள் தொகுப்பிருக்கின்ற வாங்கி பாடமாய் பாடம் இல்லையா, பார்த்து ஓதுவோம். கண்ணியமானே, பயப்படாமல், அச்சப்படாமல், டென்ஷன் ஆகாமல், சிந்தித்து சிந்தித்து நோயாளி ஆகாமல் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம். எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்மை தைரியப்படுத்தி எல்லா நிலைமைகளும் எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய பக்குவத்தை நமக்கு நசீபாக்குவானாக. தலைமுறை பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புத்தர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சில உண்மையான ஈமானை தருவாயாக, யக்கீனை தருவாயாக, உண்மையில் உண்மையான நம்பிக்கை தருவாயாக, பாணி ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, நம்முடைய நாட்டை பாதுகாப்பாயாக, முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, முழு உலக மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. அதை இந்த ஆபத்தை இறக்கியவன் நீ யா அல்லா, நம்மை சோதிக்கிறாய் யா அல்லா, நாம் பொறுமை செய்கிறோம் யா அல்லா, நீரை உயர்த்துவதற்கு சக்தி உள்ளவன் யா அல்லா, உனக்கு உயர்த்துவதற்கு ஒரு வார்த்தை போதும் யா அல்லா, குன் என்ற வார்த்தையை கொண்டு உலகத்தை படைத்தவன் யா அல்லா, குன் என்ற வார்த்தையை கொண்டு உலகத்தை அழிக்கக்கூடியவன் யா அல்லா, நீ உன்னுடைய இறக்கத்தை நமக்கு காட்டுவாயாக, இந்த நோயை உலகத்திலிருந்து முழுமையாக அகற்றி விடுவாயாக.
மக்களுடைய நிலைமைகளை சாதாரணமான நிலைமையில மாற்றுவாயாக, அவர்களை ஆரோக்கியமாக தைரியமாக நடமாடக்கூடிய நிலைமையை படுத்துவாயாக, நம்ம நாட்டில் இந்த ஆபத்தை இல்லாமல் ஆக்குவாயாக, நம்ம சமூகங்களில் ஒற்றுமையை படுத்துவாயாக, ஈமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. பாக்குறதாவானா.